அருள்மொழிவர்மனை கடல் கொண்டு விட்டதா என்று கேட்க, உடனே முதன் மந்திரி, உங்களுடைய செல்வகுமாரனுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், நான் சொல்ல விரும்பியதை இன்னொரு சமயம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அங்கிருந்து புறப்பட்டு குந்தவை பார்க்க சென்றார். அவரை குந்தவை வரவேற்றால் ஒரு பேச்சுக்காக நலம் விசாரித்து விட்டு பின்பு அவர் சொன்ன அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். இளவரசியாக இருக்கும் நீங்கள் அந்தபுரத்து பெண்களோடு ஆடல் பாடலோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு ராஜாங்க விஷயங்களில் தலையிடுவதால் பெரிய விபரீதம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்ல குந்தவைக்கு தூக்கி வாரி போட்டது. நான் என்ன செய்தேன் என்று கேட்க, அதற்கு முதன் மந்திரி, இன்னும் சில காலத்திற்கு பொன்னியின் செல்வன் இலங்கையிலே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு விரோதமாக நீ உடனே புறப்பட்டு வரும்படி உன் தம்பிக்கு ஓலை அனுப்பினாய். அதனால் நேர்ந்துவிட்ட விபத்தை பார்த்தாயா? சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை கடல் கொண்டு விட்டது. சற்று முன்பு கூட அரண்மனை வாசலில் அவ்வளவு மக்கள் வந்திருக்கிறார், சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று சொல்ல, நான் ஓலை அனுப்பியது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று குந்தவை கேட்க, நீ அனுப்பிய அந்த வீரன் வழியாக இலங்கை முழுவதும், பின்பு பினகாபாணி வழியாக சோழ நாடு முழுவதும் தெரிந்துவிட்டது. நீ அனுப்பிய தூதனால் வந்த விளைவு என்று அவர் சொல்ல குந்தவையால் மறுமொழி பேசவே முடியவில்லை. ஏனென்றால் நன்றாக மடக்கி கேள்வி கேட்பார் முதன் மந்திரி. மக்கள் அனைவரும் பழுவேட்டர்கள் மீது பழியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொன்னியின் செல்வனை சிறைபிடிப்பதற்காக அனுப்பியதால் தான் அவர் கடலோடு சென்று விட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அனுப்பிய இரண்டு கப்பலும் கடலோடு சென்று விட்டது. உனக்காக தான் அருள்மொழி வந்திருக்க வேண்டும், நீ அனுப்பிய தூதனுக்காக தான் வந்திருக்க வேண்டும். அதனால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாளை பழுவேட்டரையர் உன் மீது குற்றம் சுமத்தவும் தயங்க மாட்டார் என்றெல்லாம் முதன் மந்திரி சொல்ல, என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தால் குந்தவை. பின்பு சிறிது நேரம் கழித்து முதன் மந்திரியிடம் ஒரு கோரிக்கையை வைத்தாள். அவர் என்ன என்று கேட்க, தாங்கள் அரண்மனை வாசலுக்கு வரும்பொழுது அந்த சமயத்தில் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் இலங்கை தீவிற்கு நான் அனுப்பிய தூதன், அவனை மட்டும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்ல, ஓ அவன்தானா அவன், அவனை நானே சிறைபிடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், நல்ல வேளை அவனே இங்கு வந்துவிட்டான் என்று அவர் சொல்ல, எதற்காக சிறைபிடிக்க வேண்டும் என்று குந்தவை கேட்க, பொன்னியின் செல்வனை அவன்தான் கடலில் தள்ளி மூழ்கடித்து விட்டான் என்று என்னுடைய காதுக்கு செய்தி வந்தது. அதனால் அவன்தான் கொலைகாரன், அவன் சிறைக்கு போக வேண்டியவன் என்று முதன் மந்திரி சொல்ல, உடனே குந்தவை கோபப்பட்டால், தூதன் என்ற பெயரில் ஒரு கொலைகாரனை அனுப்பி நான் தான் என்னுடைய தம்பியை கொன்றேன் என்று நினைக்கிறீர்களா என்று அவள் கேட்க, அவ்வாறு நான் எண்ணவில்லை, ஆனால் அவன் ஒற்றன் என்ற பெயரில் சுற்றி கொண்டிருக்கிறான். அதற்கு காரணமும் இருக்கிறது. அவன் பழுவேட்டரை சந்தித்திருக்கிறான். பனை ஓலை சின்ன முத்திரம் அவனிடம் இருந்திருக்கிறது. அதையெல்லாம் விட பழுர் இளையராணியை அவன் இரண்டு முறை சந்தித்திருக்கிறான். கடம்பூர் அரண்மனைக்கு சென்றிருக்கிறான். எப்படி பார்த்தாலும் அவன் ஒற்றனாக இருப்பதற்கு பல அறிகுறிகள் இருக்கின்றன. ஒருவேளை அவன் பழுவூர் ராணியின் ஒற்றனாக கூட இருக்கலாம். இவ்வாறு முதன் மந்திரி சொல்ல சொல்ல குந்தவையின் உள்ளம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. பின்பு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன். அவையெல்லாம் நாடெங்கும் பரவி இருக்கிறது. பழுவூர் அரண்மனையில் என் ஆட்கள் இருக்கிறார்கள். பழுவூர் இளையராணியின் மெய்க்காவலர்களில் எனக்கு செய்தி சொல்ல ஒருவன் இருக்கிறான். ஆழ்வார்க்கடியானை போல ஊர் ஊராக அலைந்து திரிந்து செய்தி கொண்டு வருபவர்களும் இருக்கிறார்கள். சுற்றுப்புற நாடுகளில் நான் அறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். யார் கண்டது, என்னையும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம், நான் அறியாத மர்மங்களும் இருக்கலாம் என்று அவர் சொன்னபொழுது குந்தவையின் மனதில் ஒரு ஊசி குத்தியது. பொன்னியின் செல்வனை சூடாமணி விகாரத்தில் குந்தவை மறைத்து வைத்திருப்பதே தான் அவர் இவ்வாறு சொல்ல வருகிறார் என்று அவளுக்கு புரிந்தது. பின்பு குந்தவை, எது எப்படி இருந்தாலும் நான் வந்தியத்தேவனை நம்புகிறேன், அவனை உடனே விடுதலை செய்யுங்கள் என்று அவள் சொல்ல, உடனே முதன் மந்திரி, அப்படி என்றால் அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்க வேண்டும். காஞ்சிக்கு ஒரு தூதனை நாம் உடனே அனுப்பியாக வேண்டும். ஆதித்த கரிகாலனுக்கு மிக நம்பிக்கை ஆளிடம்தான் அந்த அவசரமான ஓலையை கொடுத்து அனுப்ப வேண்டும். ஏனென்றால் நடக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நம் கையை மீறிக்கொண்டு செல்கிறது. 10 நாட்களுக்கு முன்பால் பார்த்திபேந்திரன் ஆதித்த கரிகாலனின் நண்பனாக இருந்தான். இப்பொழுது அவன் ராஜ்யத்தை இரண்டாக பிளப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் நந்தினிதான். பார்த்திபேந்திரனையே அவள் மயக்கிவிட்டாள் என்றால் வந்தியத்தேவன் எல்லாம் அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. எதை வைத்து நீ அவனை நம்புகிறாய் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்தியத்தேவன் உடனடியாக காஞ்சிக்கு ஓலையை எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த சோழ குலத்தை அடியோடு நாசம் செய்வதற்காக நந்தினி காத்துக் கொண்டிருக்கிறாள். மேலும் தூதன் வழியாக அவள் செய்தியும் அனுப்பியிருக்கிறாள் கரிகாலனுக்கு. அது என்ன செய்தி என்றால், ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு வர சொல்லி இருக்கிறாள். சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டர் மகள் ஒருத்தியையும் கரிகாலனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு இந்த சோழ ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து அதில் ஒன்றை கரிகாலனுக்கு கொடுத்து ராஜ்யத்தை ஆள சொல்ல போகிறாள். அவளுடைய நோக்கம் எனக்கு புரியவில்லை, அது எனக்கு தெரியவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் கர்வம் கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது அவளுடைய நோக்கத்தை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் தடுக்க வேண்டும். அதற்காக நீயும் நானும் சேர்ந்து வந்தியத்தேவனிடம் ஒரு ஓலையை கொடுக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வரும் பட்சத்தில் அவனோடு வந்தியத்தேவனும் வர வேண்டும். உடம்பை பிரியாத நிழலை போல அவன் உன் தம்மையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும். எக்காரணம் கொண்டும் நந்தினியை அவன் இவ்வாறெல்லாம் அநிருத்தர் சொல்லும் பொழுது குந்தவை பெருமூச்சு விட்டாள். அவர் கூறுகின்ற காரியம் எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். பின்பு ஒரு கேள்வி கேட்டாள். நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் ஏன் சந்திக்க கூடாது என்று சொன்னீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கு முதன் மந்திரி, வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் ஒரு சிலர் சோழ குலத்தை பூண்டோடு அழிக்க சபதம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய பழுவேற்றருடைய பொக்கிஷத்தில் இருந்து புதிய தங்க காசுகள் போய்க் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் நம் கையை மீறி கொண்டு செல்கிறது. அதற்குள் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று முதன் மந்திரி சொன்னார். பிறகு வந்தியத்தேவனை அனுப்பலாம் என்று முடிவு செய்த பிறகு அவனுக்கு துணையாக அல்லது அவனுக்கு ஒற்றனாக, அதாவது வந்தியத்தேவனுக்கு ஒற்றனாக ஆழ்வார்க்கடியானை அனுப்பவும் அவர் முடிவு செய்திருந்தார். இதை வைத்து பார்க்கும் பொழுது ஒற்றனுக்கு துணையாக ஒற்றனையே அனுப்பி வைத்தார் அனிருத்த பிரம்மராயர். குந்தவை சிறைக்கு சென்றால் அங்கிருந்த வந்தியத்தேவனை பார்த்து பேச ஆரம்பித்தாள். அவன் மீது அவளுக்கு இருந்த காதலை வெளிப்படையாக சொன்னாள். அதை கேட்டு வந்தியத்தேவன் பூரிப்படைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான். பின்பு காஞ்சிக்கு ஓலையோடு செல்ல வேண்டிய விஷயத்தை குந்தவை சொன்னாள். எக்காரணத்துக் கொண்டும் ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் இருந்து கடம்பூருக்கு வரக்கூடாது. ஏற்கனவே பெரிய பழுவேற்றையரும் நந்தினியும் கடம்பூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக திருமணம் பேச்சு என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே ராஜ்யத்தை இரண்டாக பிளப்பதை பற்றி பேசப் போகிறார்கள். அதனால் அங்கு ஆதித்த கரிகாலன் வரக்கூடாது. இதற்கு பின்னால் இருக்கும் நந்தினியின் சூழ்ச்சியும் நமக்கு தெரியாது. நேற்று வரை அவள் மீது நான் கோபமாக இருந்தேன். ஆனால் நீ வந்து இலங்கையில் நடந்த விஷயத்தை சொன்ன பிறகு அவள் மீது எனக்கு கோபம் இல்லை, அக்கறை மட்டுமே இருக்கிறது. சொந்த குடும்பத்தையே வேறறுக்க காத்திருக்கும் அவளுடைய எண்ணம் அவளுக்கு தவறு என்று நாம் புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை ஆதித்த கரிகாலனுக்கு இந்த உண்மை தெரிந்திருக்கலாம். தெரியவில்லை என்றால் அவரை தடுப்பதற்கு இந்த உண்மையை கூட நீ அவரிடம் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த ராஜ்யத்தை காப்பாற்றும் பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் செல்லும் காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் எப்பொழுதும் என்னுடைய மனதில் நீங்கள் இருப்பீர்கள். என்னுடைய இதய சிறையில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடையாது என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை அரண்மனை சிறையில் இருந்து விடுவித்தாள் குந்தவை. மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதன் மந்திரி அனிருத்தரின் உலையுடன் காஞ்சியை நோக்கி புறப்பட்டான். இவன் கிளம்பிய அதே நேரத்தில் குந்தவையின் தோழியான வானதியும் குழந்தை ஜோசரை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தாள். வழியில் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்தான். நீ முன்னால் போ, எனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கின்றன, அதை முடித்துவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்க்கடியான் சென்று விட்டான். போகும் வழியில்தான் குழந்தை ஜோசியர் வீடு. அவரை பார்த்துவிட்டு எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு போகலாம் என்று எண்ணி ஜோசியர் வீட்டுக்கு போனான். அங்கு ஜோசியரை பார்த்து முடித்துவிட்டு வெளியே வரும்போது அங்கு வானதி இருந்தாள். வானதி பல்லக்கில் இருந்து இறங்கி வந்தாள். வந்தியத்தேவனை பார்த்ததும் ஒரு உதவி கேட்டாள். நான் புத்த சன்னியாசி ஆகிவிடலாம் என்று எண்ணி இருக்கிறேன், என்னை நாகப்பட்டினத்திற்கு அழைத்து சென்று அங்கிருக்கும் புத்த மடத்தில் சேர்த்து விடு என்று சொல்ல வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் அங்குதான் அருள்மொழிவர்மன் இருக்கிறார். குந்தவையிடம் பேசியதை இவள் எப்படியாவது ஒட்டி கேட்டிருக்கவேண்டும். அதனால்தான் அருள்மொழிவர்மனை பார்ப்பதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுவதாக வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். இருந்தாலும் அந்த உதவியை என்னால் செய்ய முடியாது. நான் அரசாங்க காரியமாக முக்கியமான ஓலையை எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் சென்று கொண்டிருக்கிறேன், திரும்பி வந்த பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவன் கிளம்பிவிட்டான். வானதியும் பல்லக்கில் கிளம்பிவிட்டாள். போகும்போது வானதி வேறொரு ஊருக்கு சென்று விட்டு பிறகு நாகப்பட்டினத்திற்கு போவதாக சொல்லிவிட்டு போனாள். அப்பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. வந்தியத்தேவன் சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெண் கத்தும் சத்தம் கேட்டது. அந்த இடத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது வானதியின் பல்லக்கோடு சென்ற ஒரு வேலைக்கார பெண்ணை அங்கு யாரோ கட்டி வைத்திருந்தார்கள். அங்கு வந்து பார்த்த வந்தியத்தேவன் அதிர்ச்சியானான். வானதி எங்கே என்று கேட்கும் பொழுது, ஒரு எட்டு பேர் வந்து என்னை அடித்து கட்டி வைத்து விட்டார்கள், அதை பார்த்து பயந்த வேலையாட்கள் பல்லக்கோடு சேர்த்து வானதியை தூக்கி கொண்டு குறுக்கு வழியில் சென்று விட்டார்கள் என்று சொல்ல அந்த இடத்தை நோக்கி வந்தியத்தேவன் குதிரையில் போய் கொண்டிருந்தான். வேண்டாத காரியத்தில் தலையிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டுதான் ஆழ்வார்க்கடியான் சென்றான். இருந்தும் அவன் விருப்பப்படாமல் போனாலும் வந்தியத்தேவனுக்கு இது போன்ற காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. வானதியை தேடி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு குதிரையின் சத்தம் கேட்டது. அப்பொழுது ஒரு குதிரை மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த குதிரையின் மீது அமர்ந்திருந்தவனுக்கு அந்த குதிரையை சரியாக ஓட்ட தெரியவில்லை. அந்த இருட்டு வெளிச்சத்தில் அது மட்டும் வந்தியத்தேவனுக்கு தெளிவாக புரிந்தது. பின்பு அந்த குதிரையை நோக்கி செல்லும் பொழுது அந்த குதிரையில் இருந்தவன் ஓவென்று கத்திக்கொண்டே கீழே விழுந்து விட்டான். யார் என்று பார்த்தால் அது மதுராந்தகர். வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த நேரத்தில் மதுராந்தகர் எதற்கு தனியாக இங்கு வந்தார், யாரை பார்க்க வந்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அவரை காணவில்லை. இப்பொழுது அவனுக்கு மதுராந்தகரை தேடுவதா அல்லது வானதியை தேடுவதா என்று குழப்பமாக இருந்தது. அவனுடைய கண் பார்வையில் இருந்து தொலைந்தது மதுராந்தகன் தான். முதலில் அவரை கண்டுபிடிப்போம் என்று நினைத்துக் கொண்டு போய்க் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு இடிந்த குட்டி மண்டபம் இருந்தது. அதுக்குள்ளே இருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அம்மா அம்மா என்று கத்திக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் இந்த குழந்தை எப்படி இங்கு வந்திருக்கும் என்று எண்ணி அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்க்க போனான். அது ஒரு ஆண் குழந்தை. வந்தியத்தேவனை பார்த்ததும் அந்த குழந்தைக்கு மிகவும் பிடித்து விட்டது. எதற்காக இங்கே இருக்கிறாய், உன் அம்மா எங்கே என்று கேட்கும் பொழுது, நான் பல்லக்கில் செல்ல ஆசைப்பட்டேன், குதிரையில் தான் அழைத்து செல்வன் என்று சொல்லிவிட்டார்கள். கோபித்துக் கொண்டு இங்கே வந்தேன், பின்பு நான் காணாமல் போய்விட்டேன். உன்னை பார்த்ததும் தைரியமாக இருக்கிறது என்று அந்த ஆண் குழந்தை சொன்னது. அந்த ஆண் குழந்தைக்கு ஒரு 4-5 வயதுதான் இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு அரண்மனையில் வாழும் ஒரு குழந்தை போல இருந்தது. ஆனால் யார் என்று வந்தியத்தேவனுக்கு தெரியவில்லை. பின்பு அந்த குழந்தை, நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்டதற்கு வந்தியத்தேவன், காஞ்சிக்கு போகிறேன் என்று சொன்னான். உடனே அந்த குழந்தை, அங்கேதான் என்னுடைய முதல் எதிரி இருக்கிறான், அவனைதான் கொல்ல வேண்டும் என்று அந்த குழந்தை சொன்னதும் வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, நான் புலியை விழுங்கும் மீன், சாதாரண மீன் அல்ல, திமிங்கலம் போன்ற ஒரு மீன் என்று அந்த குழந்தை சொன்னது. இதெல்லாம் வந்தியத்தேவன் மனதில் ஏகப்பட்ட கேள்விக்குறிகளை உருவாக்கியது. முதலில், யார் இந்த குழந்தை? பார்ப்பதற்கு அரச குழந்தை போல இருக்கிறது. புலியின் மீது இந்த குழந்தைக்கு ஏன் இவ்வளவு கோபம்? காஞ்சியில் யார் அந்த எதிரி இருக்கிறார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவனை தேடி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. வந்தது வேறு யாரும் இல்லை, ரவிதாசன், தேவராளன் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் அனைவருமே அங்கு வந்தார்கள். குழந்தையை பார்த்ததும் மந்திரவாதி தூக்கி வாரி அணைத்துக் கொண்டான். சக்கரவர்த்தி, இனிமேல் இப்படி செய்யாதீர்கள், அடுத்த முறை உங்களை நான் பல்லக்கில் அழைத்து செல்கிறேன், இந்த முறை மட்டும் குதிரையில் என்று சொல்லிக் கொண்டு வந்தியத்தேவனை பார்த்து விட்டான். அவனை பார்த்ததும் மந்திரவாதிக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு, உனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று நினைக்கிறேன், எங்களோடு வா, உனக்கு அனைத்தும் புரியும், கண்டிப்பாக நீ வர வேண்டும், ஏனென்றால் எங்களை பற்றி அனைத்து ரகசியமும் உனக்கு தெரியும், இப்பொழுது எங்களோடு நீ வந்தால் இன்னும் பல ரகசியங்களை நீ தெரிந்து கொள்வாய், எங்களோடு வா என்று சொல்லிக் கொண்டு அவர்களோடு வந்தியத்தேவனும் சென்றான். மேலும், பழுவூர் இளையராணி இங்கேதான் இருக்கிறாள், அவளை பார்க்கத்தான் செல்கிறோம் என்றும் ரவிதாசன் சொன்னான்.